ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ
உங்க பிரச்சனையை சொல்லுங்க தீர்வையுடனே கேளுங்க வெளியே வந்து குரல் கொடுங்க
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 அறியாத பல தகவல்கள் அறிந்திடவும், தெரியாத பல தகவல்கள் தெரிந்திடவும் தகவல் பொக்கிசமாய் இது அறிவோம் தெளிவோம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. நாம் இணைந்திருப்பது அறிவோம் தெளிவோம் நிகழ்வில். இன்று நம்ம வந்து திரைப்படத்தோட வளர்ச்சி, அதை திரைப்படங்களை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கேபிஆர் கல்லூரியிலிருந்து வந்திருக்கோம். என் பேர் யோகேஷ்குமார். நான் வந்து திரைப்படத்தினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி பேச போகிறேன். திரைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்விலையுமே தவிர்க்க முடியாத ஒரு இடம் பெற்றிருக்கு அப்படின்னா அது திரைப்படத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் வந்து ஆங்கிலேய நாட்டில் நகரும் படங்கள் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடித்த 2 ஆண்டுகள்லேயே வந்து அந்த நகரும் படங்கள் சென்னைக்கு வந்துருச்சு. 1897 எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தான் முதல்ல நகரும் படங்களை வந்து தோற்றுவித்தார். அதுக்கப்புறம் 1905 சுவாமி கண்ணு வின்சென்ட் அப்படிங்கிற ஒருத்தர் எடிசன் சினிமட்டோகிராஃபி அப்படிங்கிற திரையரங்க திருச்சியில வந்து முதன்முதல்ல துவங்கப்பட்ட திரையரங்கு இதுதான். இதுதான் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட முதல் திரையரங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சுவாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள் பார்த்துட்டிங்கன்னா இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை பல ஊர்களுக்கு சென்று திரைப்படங்களாக வெளியிட்டார். இதுதான் வந்து தமிழகத்தில் திரைப்படத்தினுடைய தோற்றம் இதுதான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரயிலின் வருகை அப்படிங்கிற ஒரு ஊமை படம் இருந்தது. அந்த ரயில் வந்து நகர்ந்து வரதை பார்த்து அந்த படம் பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் ரயில் நம்ம மேலே மோத வருதோ அப்படின்னு சொல்லி கூட வந்து பயந்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரயிலின் வருகை அந்த படமும் கூட தமிழகத்தில் வந்து காண்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து தோன்றப்பட்ட முதல் பேசும் படம் அப்படின்னா குரத்தி பாட்டும் டான்ஸும் அப்படிங்கிறதா தமிழில் வந்து தோன்றின முதல் பேசும் படம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழில் ஒரே திரையரங்கில் ஒரே ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிய படம் அப்படின்னா 1937 சிந்தாமணி அப்படிங்கிற படம் முதல்ல ஒரு வருடத்துக்கு மேலே ஓடிய படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இதழ்கள் வந்து திரைப்படத்தினுடைய வளர்ச்சியை பற்றி இது எதுவுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருந்த காலத்தில் மூவி மிரர் அப்படிங்கிற ஒரு இதழ் திரைப்படத்துக்குனே துவங்கப்பட்ட முதல் இதழ் வந்து மூவி மிரர். அதே மாதிரி ஒரு திரைப்படம் இருக்குது அப்படின்னா அதோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பாடல். அந்த பாடல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பாடகர்களும் நம்மளுக்கு வேணும். அந்த காலத்தில் வந்து டப்பிங் ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாத அந்த காலத்தில் யாருக்கு வந்து நடிக்கவும் தெரியும் பாடவும் தெரியும் அப்படிங்கிற திறமை இருக்கக்கூடியவர்களை தான் வந்து பாடத்துக்கு வந்து நடிகர்களாகவும் நடிகைகளாகவும் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல வளர்ச்சிகளும் பல பரிணாமங்களும் அடைந்து இன்று திரைப்படம் வந்து நம்ம மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது மிக இல்லை. அடுத்தது நம்ம கௌசிகா, அவங்க வந்து டைரக்டர்ஸை பற்றி இன்னும் நிறைய தகவல் தரப்போகிறாங்க.
வணக்கம், நான் கௌஷிகா, கேபிஆர் காலேஜ்லேருந்து பேசுகிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் திரைப்படங்கள் ரொம்ப பெரிய இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர்ஸ். இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் திரைப்படம் வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு படம் நல்லா ஓடுதுன்னா அது த்ரில்லிங்காக இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், அதே மாதிரி ரொமான்ஸ் இருக்கணும். இப்படி இருக்க இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதே வந்து டைரக்டர்ஸ் தான் சொல்லலாம். அதை ஒரு படம் அதுக்கு முடிக்கணும்னா ஒரு டைரக்டர்ஸ்க்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ மணிரத்னம் சார் எடுத்துட்டோம்னா ஹீரோயின் அவ்வளோ முக்கியத்துவமாக கண்பார். அதே மாதிரி ஜிவிஎம் சார் எடுத்துட்டோம்னா அவர் வந்து காட்சிகளையும் அந்த சீனையும் ரொம்ப அழகாக எடுத்திருப்பார். அவரோட டயலாக் டெலிவரிஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வியல்பில் ஆழ்த்தியிருக்கும். அதே மாதிரி சங்கர் சார் அப்படி எடுத்துட்டாலே பிரம்மாண்டமாக எடுத்திருப்பார். இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ்க்குமே ஒரு படம் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம கூட பேச வர்றது ரீனு. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ரீனு, கேபிஆர் காலேஜ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் வந்து சினிமாவை பற்றி நிறையவே பேசிகிட்டு இருக்கோம். டைரக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சினிமாவில் முக்கியமோ அந்தளவுக்கு வந்து அதில் ஒர்க் பண்ணுற கேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா ஹிட் அடிக்குது அப்படிங்கிறனா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து பேக்ரவுண்டில் வேலை பார்க்குற அந்த கேஸ்ட்டு தான். அப்படி நம்ம வந்து சினிமானாலே என்ன நினைக்கிறோம், ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்கள ரொம்ப கொண்டாடுறோம், அவங்கள ரொம்ப ரசிக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோமா? இல்லை. நம்ம வந்து ஒரு மூவி ஹிட் அடிக்கிறோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க, நம்ம பார்த்து ரசிக்கிறோம். ஆனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப முக்கியம். அதில் ஒர்க் பண்ணுற கேமராமேன், ப்ரொடியூசர், செட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவியில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து மூவி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஆடிஷன் கண்டக்ட் பண்ணி கடைசியில் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி ஆக்டர்ஸ் செலக்ட் பண்ணணும்னு ஏகப்பட்ட வேலை இருக்கும். இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டில் வேலை செய்கிறவங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து மதிக்கணும். இப்போ வந்து மூவிஸில் வந்து நிறைய விதமான எமோஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. சிரிப்பு, அழுகை, சந்தோஷம், இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா எமோஷன்ஸ் வந்து கலந்த சினிமா வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி அடுத்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பூர்ணா வந்து பேச வராங்க.
ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் பூர்ணா, கேபிஆர் காலேஜ்லேருந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு திரைப்படங்களில் நிறைய உணர்ச்சிகள் இருக்குது. முக்கியமாக வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா காதல் சொல்லலாம், அடுத்தது வந்து தாய் பாசம்னு சொல்லலாம், அடுத்தது நிறைய பெயின் பற்றி சொல்லியிருக்காங்க, நிறைய த்ரில்லிங்கான ஈவெண்ட்ஸ் பற்றியும் வந்துட்டு மூவி வந்து சொல்லுது. இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இந்த 2K கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டியான டாபிக் அப்படின்னாவே லவ் தான், அதாவது நம்ம காதல்னு சொல்லக்கூடியதுதான். அதை அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு குறுந்தொகையில் சங்க இலக்கியங்களில் பார்த்தோம், குறுந்தொகை வந்துட்டு ஒரு சிறந்த வரிகள் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, யாயும் நியாயும் யாராகிறோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். அதாவது நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காதல் வந்து சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய படங்கள் என்ன அப்படின்னா காதல் கோட்டைன்னு சொல்லலாம், குக்குன்னு சொல்லலாம். ஒரு முகம் பார்க்காத காதல் அப்படின்னா வந்துட்டு அது சொல்லக்கூடிய மூவி என்ன அப்படின்னா இந்த குக்கு படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு தாய் பாசம் பற்றி அதெல்லாம் பற்றி பேசுகிறேன் அப்படி மூவி அப்படின்னா பிச்சைக்காரன் படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும், ஒரு தாய்க்கு ஒரு மகன் எப்படி இது செய்யணும், உதவி செய்யணும்னு சொல்லக்கூடிய படம் வந்துட்டு பிச்சைக்காரன் மூவி. அடுத்தது வந்து வலிகள் பற்றி, பெயின் பற்றி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கிறது வந்து யாருன்னா ஆர்டிஸ்ட்டு தான். ஒரு மூவிக்கு முக்கியமாக இருக்கிறது யாருன்னா ஆர்டிஸ்ட்டு தான். வலிகளுக்கு வந்து மொழிகள் கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. தாங்கிட்ட என்ன ஒரு நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவே பாசிட்டிவிட்டியாக மாற்றக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் யார், நிறையா காமெடி ஆர்டிஸ்ட்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு யோகி பாபு சொல்லலாம், அடுத்தது வந்துட்டு வடிவேலு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு குண்டான தோற்றத்தில் இருக்கேன்னு ஒரு மைனஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதையவே அவர் பாசிட்டிவிட்டியாக எடுத்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லாரும் விமர்சனம் பண்ணுறத அதையவே அது தரிசனமாக மாற்றி வெற்றி அடைகிறாரு அப்படின்னா வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை வந்து திரைப்படங்கள் உணர்ச்சி பொங்க கொடுத்துட்ருக்கு. நேயர்களுக்கு நன்றி.
மணப்பெண்ணின் நாணம் போல,
மூங்கில் துளையில் வரும் மெல்லிசை போல,
மழைக்கு முன் வரும் மண்வாசனை போல,
மரங்களுக்குள் மறைந்திருக்கும் மருந்து போல, தரணி எங்கும் தரமான நிகழ்ச்சிகளோடு
நித்தம் நித்தம் உலா வரும் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.
நீங்கள் இணைந்திருப்பது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. அறிவம் தெளிவம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆஜே சாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நிறைய இசையை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். முதல்ல இசைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஞாபகம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பாட்டு. ஆனால் பாட்டு மட்டுமே இசையல்ல, இசையில் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு மனிதனோட எல்லா காலகட்டங்கள்லேயும் எல்லா நேரங்கள்லேயும் அவங்க கூட ஒரு தோழனாக ஒரு சப்போர்ட்டராக ட்ராவல் பண்ண போகிறது அப்படின்னா இசையா. ஒரு குழந்தையோட தாளாட்டு பாட்டிலிருந்து ஒரு மனுஷன் இறந்து அவனோட பெருமையை பாடுற ஒப்பாரி பாட்டு வரைக்கும் எல்லாமே ஒரு விதமான இசை தான். ஓகே, ஒரு 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு தாய்க்கு அவங்க குழந்தையோட முதல் அழுகையும் ஒரு இசை தான். அதே மாதிரி ஒப்பாரி பாட்டும் ஒரு இசை தான். இந்த மாதிரி மனிதனோட பிறப்பிலிருந்து அவனோட இறப்பு வரைக்கும் எல்லா காலகட்டங்களையும் இசை வந்துட்டு கூடவே போகுது. ஸோ இசை வந்துட்டு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ணி இசையை டெவலப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இசையை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது இசையோட வளர்ச்சியை பற்றி நம்மக்கிட்ட பேச வராங்க ஆர்ஜே சௌமியா.
ஹாய், நான் உங்க ஆர்ஜே சௌமியா. நான் உங்ககிட்ட இப்ப எதை பத்தி பேச வந்திருக்கேன்னா, அந்த காலத்து இசையும் இந்த காலத்தையும் பத்தின ஒரு கம்பாரிசன் மாதிரி பார்ப்போம். இப்போ அந்த காலத்து சாங்ஸ் எல்லாம் பார்த்தா அதிகமா ஹார்ட்டோட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்ப வர மியூசிக் எல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல கேட்போமா அப்படின்னு யோசிச்சாலே அது டவுட் தான். ஆனா அந்த காலத்து மியூசிக் எல்லாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் ஹிட் தான். இப்ப வர மியூசிக் எல்லாம் அதிகமா பழைய சாங்ஸோட ரீமிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அது தமிழ்ல மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா மொழியிலயும் ரீமிக்ஸ் சாங்ஸ் தான் அதிகமா ஹிட் ஆகுது. அதுக்கான ரீசன், அந்த டைம்ல இருந்த மியூசிக் டைரக்டர், லிரிக்கிஸ்ட், மியூசிஷியன்ஸ் மாதிரி இப்ப வரைக்கும் அதை யாருனாலயும் ரீப்ளேஸ் பண்ண முடியல, பண்ணவும் முடியாது அப்படிங்கறது என்னோட ஒபினியன். உங்களோட ஒபினியன் என்னங்கறத நீங்க சொல்லுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் சௌமியா. இனி நம்ம மியூசிக் டைரக்டர் அனுருத்த பத்தி பேச வராங்க காவ்யா.
வணக்கம், நான் உங்க காவ்யா. இப்ப நம்ம எல்லாருமே வந்து இசை கேட்டிருப்போம். இசையை வந்து சாதாரணமா கேட்க முடியாது, அதுக்கு தேவையான லிரிக்ஸ், அந்த பாடல் வரிகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி பாடல் வரிகளை வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, அதை அந்த இசைக்கு ஏத்த மாதிரி பாடுறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்படி எனக்கு பிடிச்ச எல்லா வரிகளையுமே நல்லா ஒரு ஹை பீட், லோ பீட் எல்லாத்தையும் பார்த்து பாடியிருக்க அனிருத் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி அவர் ஃபர்ஸ்ட் பாடின மூவி வந்து 3. அதுல வந்து வைதஸ் கொலவெரிடி சாங் வந்து பாடி ரொம்ப ஹிட் ஆயிருச்சு. அவர் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை ஹிட் ஆகும்னு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாடியிருப்பாங்க நல்லா, ஆனா அவ்வளவுக்கு ஹிட் ஆயிருக்காது. அந்த இசைக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்து பக்குவமா பீட் எல்லாம் வச்சுதான் நம்ம வந்து வரிகளை வந்து கொண்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு போற வரிகளுக்கு வந்து இசை இன்னும் வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு. உடன் இசையோட ஸ்வரங்களை பத்தி பகிர யஷ்வந்த் வராங்க.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இசைக்குரிய எழுத்துக்கள். இசைக்குரிய எழுத்துக்கள் மொத்தம் 7 வகை இருக்கு.
உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். என் பேரு
வணக்கம், நான் ஆர்ஜே யஷ்வந்த். இன்னைக்கு நம்ம இசைக்குரிய எழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம். இந்த 7 எழுத்துக்கள் இல்லாம இசையை உருவாகாது. அதுல முதல் பார்க்க போறது சட்ஜம். சட்ஜம்ல இருந்து சா எடுத்துக்கணும், ரிஷபம்லேருந்து ரி, காந்தாரம்லேருந்து கா, மத்தியம்லேருந்து மா, பஞ்சமம்லேருந்து பா, தெய்வதம்லேருந்து தா, நிசாதம்லேருந்து நீ. இந்த 7 எழுத்துக்கள் இல்லாமல் எந்த இசையும் உருவாக முடியாது. இதை எல்லாம் சேர்த்துனா சரிகமாக 15 வரும். அடுத்ததாக நம்ம கூட அபிநயா இசையும் வாழ்க்கை நிகழ்வு பற்றி சொல்ல போகிறாங்க.
வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி அபிநயா. இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா, இசை வளர்ந்தது, ஞானம் பிறந்தது. ஏன்னா ஒரு இசையை நம்ம கேட்கும் போது ஒவ்வொரு இசையும் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வை வந்து கிரியேட் பண்ணும். அந்த கிரியேட் பண்ணுற இதை அது நம்ம எங்கே இருப்போம்னு தெரியாது, ஆனால் ஒரு உலகத்தில் நம்ம பறந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த உணர்வை நம்ம பறக்கும் போது நம்மளே அறியாமல் பாடவோ வளரவோ செஞ்சுட்டு இருப்போம். அப்போ இசை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இசையோடு பயணிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து நம்மளையே அறியாமல் ஒவ்வொரு பாடலையும் நம்ம கேட்டுட்டு அவங்க கூட நம்ம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இசை வந்துட்டு வாழ்க்கை நிகழ்வோடு போகிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தேன் பாறை மாதிரியே இருக்கும். அது ஏன் நம்மளுக்கே தெரியாது. அந்த இசை வந்து நம்ம ஒரு ஃப்ளோலேயே போயிட்டு இருப்போம். இசையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம், இன்னமும் தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8.
பனித்துளியின் தூய்மையாய்,
புல்வெளியின் பசுமையாய்,
மலர்களின் வண்ணமாய்,
மலைச்சாரலின் குழுமையாய்,
மயில் தொகையின் அழகாய்,
பூந்தென்றலின் இன்னிசையாய் இசைத்துக் கொண்டிருப்பது
உங்கள் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.
ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அமிர்தா. இது உங்கள் ரத்னவாணி எஃப்எம் 90.8. இன்றைக்கி நம்மளோட ஷோவில் நாம் வந்து வாழ்க்கை பயணத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ எனக்கு ஒரு 77 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வீட்டை சுற்றி எல்லாருமே இருக்காங்க, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனாலுமே அந்த காலத்தில் அச்சச்சோ அப்போ அப்படின்லாம் நம்ம யோசிப்போம்ல, அதை பற்றி தான் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். அந்த காலத்துலலாம் நான் நல்லா ஆடி ஓடி சூப்பராக தெரிஞ்சிட்டு இருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, நினச்சாலுமே நடக்க மாட்டேங்குதுங்க. என்னங்க பண்ணுறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? சொல்லலாம், சுற்றி முற்றி பேரம் பேத்தி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், போ பாட்டி பூமரணி அப்படின்றாங்க. என்னங்க பண்ண முடியும்? அதுதான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு.
கல கல கலன்னு விளையாடின பருவம், குழந்தை பருவம், தூங்கடா நீ கண்ணா, ஆறாரிராரோ தூங்கடா நீ கண்ணா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருந்தாலும் எந்திரிச்சு உட்காந்து கியாமையா கியாமையான்னு அழுகிற பருவங்க இந்த குழந்தை பருவம். அதுக்கடுத்த படி பார்த்தோன்னா ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காராமா. அப்படின்னா என்னன்னே தெரியாத பட்சத்துலேயும் நாங்கள் ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்த பருவங்க குழந்தை பருவம். குதித்தேனே குஷியாகவே பூமி பூவை போல் ஆனதே அப்படிங்கிற பாட்டு எங்களுக்கு தெரியாது அந்த வயசில். ஆனாலும் குதிச்சு குதிச்சு கட்டில் ஓட்ட பண்ண பருவம் எங்கே பருவங்க. அடுத்தபடியாக நடுநிலை பள்ளி பருவத்தை பற்றி ஹரிஹரன் பேச வருவார். தொடர்ந்து நினைந்தர்.
வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ஹரி பேசுகிறேன். நான் வந்து நடுநிலை பள்ளியை பற்றி பேச வந்திருக்கேன். என்னோடய ஸ்கூல் டேஸ் நான் போதப்போலாம் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் அம்மா வந்து என்னை தோத்தி தோத்தி ஸ்கூலுக்கு போக அடிக்க, நானும் கிளம்ப மாட்டேன்னு சொல்லி அழுக, அப்படியே அந்த ஸ்கூலுக்கு போனாலும் பக்கத்தில் இருக்க பையன்ட்டேன், உன் பென்சில் பெருசாக இருக்கா, என் பென்சில் பெருசாக இருக்கா, வா சால்வ் பண்ணி பார்த்துக்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மா வச்சிருக்க ஃபோனில் அந்த பாம்பு கேமை விளாண்டு ஏதோ உலகமே என் கையில் தான் இருக்குது, நான் ஏதோ உலகத்தை சாதிக்க போதேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது, இப்போ இருக்க பசங்க கிட்ட அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அப்போ பொதுவாக கிடைச்சாவே அந்த தேன் முட்டையை வாங்கி சாப்பிட்டு இருக்க சந்தோஷம் வேற, இப்போ 10 ரூபா 100 ரூபாயோ வாங்கிட்டு இருக்க பேக்கெட் மணியில் வச்சுட்டுருக்க என்ஜாய்மெண்ட்டும் வேற. ஸோ நான் என்ஜாய் பண்ண லைஃப்லலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து மேல்நிலை பள்ளியை பற்றி பேச திருநயா வராங்க.
வணக்கம், நான் திருநயா பேசுகிறேன். நான் வந்து மேல்நிலை பள்ளியை பற்றி பேச போகிறேன். மேல்நிலை பள்ளினா என்னங்க, வீட்லேயும் ப்ரெஷரு, ஸ்கூல்லேயும் ப்ரெஷரு, மார்க் எடுங்க, ஃபஸ்ட் ரேங்க் யார் வாங்குவா, யார் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குவான்ற ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டியும் நாங்கள் வந்து எப்படின்னா எப்படா என்ஜாய் பண்ணுவோம், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றாத நேரமா அப்படின்ற மாதிரி இருக்கிற கிடைச்ச நேரத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றி அதுலேருந்து கொஞ்சம் கிடைக்கிற டைமில் படித்து அவங்க சொல்கிற மார்க்கெல்லாம் வாங்குறது தாங்க எங்கள் பருவம். இதில் என்ஜாய் பண்ணாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அந்த பருவத்தை மிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஃபேர்வெல்னு ஒன்று வைப்பாங்கங்க டுவெல்த்தில். வைக்கும்போது யாரெல்லாம் அழுவாங்கன்னு நினைப்போமா, அவங்கெல்லாம் தைரியமாக இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் அராத்து அப்படின்ற பேர் வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் பாருங்க, அழுகும் போது திடமா இருக்கிறவங்களே கண்ணீர் விட்டுருவாங்கங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனசுக்கு தொட்ட பருவம்னா இந்த மேல்நிலை பள்ளி பருவம் தான் சொல்வேன். அடுத்து வந்து ஆர்ஜே சரண்யா வந்து கல்லூரி பருவத்தை பத்தி பேச போறாங்க. நன்றி.
வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே சரண்யா பேசுறேன். நான் கல்லூரி பருவத்தை பத்தி பேச போறேன். கல்லூரி பருவம் அப்படின்னாலே ஒரு காதல் பருவம் தாங்க. கல்லூரினாலே காதல் தான், காதல் மலர ஆரம்பிக்கும். தேன் 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 உனி தேடி அழைந்தேன் அப்படின்னு ஐயா அலைவாரு. காதலிக்கும் ஆசை இல்லை கடவுள் வந்து சொன்னாலும் அப்படின்னு இந்த அம்மா கோச்சிட்டு போவாங்க. ஆனால் கடைசியில் இவங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வந்து அது காதலாகி அப்படியே அது ஒரு பக்கம் போகுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வீட்டோட கஷ்டம், அப்போதான் நம்ம அப்பா கஷ்டப்படுறது இதெல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு 100 ரூபா வந்து வாங்கணுனாலும் சே 100 ரூபா வாங்குறமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் ஃபீல் ஆகிற வயசுமே அதுதான். சரி எப்படியாவது ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போகணும், சீக்கிரமாக ஜாப் பிளேஸ் ஆகணும், பிளேஸ்மெண்ட் பார்க்கணும், இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பருவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன, வேலை குடும்பம் இதெல்லாம் பார்க்கறது தான். ஸோ அதை பற்றி பேச வராங்க தேசிகன். நன்றி, வணக்கம்.
ஹாய் மக்களே, நான் தேசிகன். நான் பேச போகிறது மிடில் ஏஜ். மிடில் ஏஜ்னா என்னங்க, வேலை குடும்பம் கல்யாணம் குழந்தைங்க பார்த்துக்கணும், குழந்தை வந்தோடனே சம்பாதிக்கணும், இது தாங்க மிடில் ஏஜ். இதில் என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணாதாங்க. மிடில் ஏஜ் வந்துட்டால் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள்லாம் அதிகமாக வந்துடுங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. நமக்குன்னு வாழாமல் நம்ம குடும்பத்துக்காக வாழணுங்க. எல்லாத்துக்கும் எப்படின்னா மதிக்கிற மாதிரி இருக்கணும், சம்பாதிக்கணும், நமக்குன்னு யோசிக்காமல் குடும்பத்துக்காக யோசிக்கணுங்க. நன்றி.